ദാനവകൾ മത്തിയിലെ ഉണാവി അവകൾ ദേവനാക ഇരുപ്പൻ എന്ന് വാക്കുപെടുന്നവരെ നീരങ്ങൾ മത്തിയിലെ എഴുന്നേൽക്കത്തക്കായി കർത്തരായ യേശു ക്രിസ്തുവേ സഭയിന്റെ നായകരെ எங்கள் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த நாமத்துக்குரிய மகிமையும் கனத்தை நாங்கள் செலுத்துகிறோம். கர்த்தாவே உம் சித்தம் செய்யப்படட்டும். உம்முடைய நாமம் எங்கள் மத்தியிலே பரிசுத்தப்படட்டும். உம்முடைய பரிசுத்த ஆவியினால் எங்களுக்கு போதி சபை பக்தி விருத்தி அடைய உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வழி கொடுத்து நல்ல பிதாவே ஆவே இங்கே இரண்டு பேர் அல்லது மூன்று பேர் என்னுடைய லாபத்திலே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்றார் நம் ஆண்டவர் இயேசு. நாம் ஆண்டவர் இயேசு லாபத்திலே கூடி வந்திருக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் ஆவியாய் மத்தியிலே எழுந்தெழுகிறார். சோ அந்த பயபக்தியோடு அந்த விசுவாசத்தோடு தேவனுடைய வசனத்தை நாம் கருத்தாய் கவனிக்க நாம் கடந்து செல்வோம். மறந்து விடாதிருங்கள், நாம் தேவனுடைய சமூகத்திலே உட்கார்ந்திருக்கிறோம். ஆண்டவர் பேச நாம் கேட்போம். கர்த்தருடைய வார்த்தைகள் நம்முடைய இதய பலகைகளிலே ஆழமாக எழுதப்படட்டும். அவைகள் நம்முடைய வாழ்க்கையை மாற்றட்டும். தேவன் விரும்புகிற அளவுக்கு அவருடைய வசனம் நம்மை மாற்றட்டும். இந்த செய்திக்கு ஆதாரமாக நாம் திரும்பிக் கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22 அதிகாரம் 15 வசனத்தில் இருந்து 21 வசனம் வரை நாம் வாசிக்க கேட்போம். மத்தேயு சுவிசேஷம் 22 அதிகாரம் 15 இருந்து 21 வரை நாம் வாசிக்க கேட்போம்.
அகப்படுத்தும்படி யோசனை பண்ணி தங்கள் சீடரையும் ஏரோதியரையும் அவரிடத்தில் அனுப்பினார்கள். அவர்கள் வந்து, போதகரே, நீர் சத்தியமுள்ளவர் என்றும் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறவர் என்றும் நீர் முகதாட்சண்யம் இல்லாதவராகியால் எவனை குறித்தும் உமக்கு கவலை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். ஆதலால் உமக்கு எப்படி தோன்றுகிறது? ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ? அதை எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்கள் துக்குணத்தை அறிந்து, மாயக்காரரே, நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? வரிக்காக எனக்கு காண்பியுங்கள் என்றார். அவர்கள் ஒரு பணத்தை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர், இந்த சுரூபமும் மேலெழுத்தும் யாருடையது என்று கேட்டார். ராயனுடையது என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார்.
ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள். சோ இந்த 22 அதிகாரத்தில் மூன்று விதமான குழுக்கள், மூன்று விதமான கேள்விகள், அதை குறித்து தான் நாம் பார்க்கப் போகிறோம். இன்றைய நம்முடைய செய்தியின் தலைப்பு மூன்று கேள்விகள். சோ முதலாவது பெரியவிடர் ஆண்டவர் இயேசுவை பார்த்து கேட்ட கேள்வி, ராயனுக்கு வரி கொடுக்கிறது சரியா? ராயனுக்கு, ராஜாவுக்கு வரி கொடுக்கிறதுக்கு நியாயமா? அது சரியா இல்லையா என்பதை சொல்லணும். இந்த வேதத்திலே பல கேள்விகளை நாம் பார்க்கிறோம். தேவன் மனுஷரை பார்த்து கேட்ட கேள்விகள் உண்டு, மனிதன் தேவனை பார்த்து கேட்ட கேள்விகளும் உண்டு, ஆண்டவர் சாத்தானை பார்த்து கேட்ட கேள்விகளும் உண்டு, மனிதன் மனிதனை பார்த்து கேட்ட கேள்விகளும் உண்டு. ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே மாம்சத்தில் இருந்த நாட்களிலே அவர் கேட்ட கேள்விகளும் உண்டு, இயேசு மாம்சத்திலிருந்த நாட்களிலே அவரிடத்திலே கேட்ட கேள்விகளும் உண்டு. சோ இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியிலே ஆண்டவர் இயேசுடத்திலே அவருக்கு கேட்ட கேள்வியை நாம் பார்க்கிறோம். கேள்வி கேட்கிறது தவறில்லை, கேள்வி கேட்கிறது தவறில்லை, ஆனா வாழ்க்கையே கேள்விக்குறியாக மாறுறதுதான் தவறு. கேள்வி கேட்கிறது பிழையில்லை, கேள்வி கேட்கிற நோக்கமும் அதன் பின்னணியும் மிக முக்கியமானது. சோ இங்கே இந்த மூன்று பிரிவினரும் இயேசு கிறிஸ்துவை கேட்ட கேள்விகளுக்கு பின்னணி இருந்தது. ஆண்டவர் இயேசுவை சோதிக்கும்படியாக அவர்கள் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறார். காரணம், இயேசு தன்னை தேவனுடைய குமாரன் என்றபடியால் அவர் வாயிலே இருந்து ஏதாவது ஒரு தவறான வார்த்தையை, பிழையான சொல்லை எடுத்துவிட்டால் இயேசு தேவனுடைய குமாரன் இல்லை என்பதை நிரூபித்து விடலாம் என்பதிலே பரிசேயரும் யூதர்களும் மிக தீவிரமாக இருந்தார்கள். ஆகவே ஆண்டவர் இயேசுவிடத்திலே பல கேள்விகளை கேட்டு பல விதத்திலே ஆண்டவர் இயேசுவை நெருக்கி இருக்கிறதை நாம் வேதத்தில் பல இடங்களில் நாம் பார்க்கிறோம். சோ அப்படியாக அவர்கள் கேட்ட கேள்வியில தான் ஒன்று இப்பொழுது நாம் வாசித்தது. இதிலே மூன்று விதமான பிரிவை நாம் பார்க்கிறோம். இந்த கேள்வியை கேட்டவர்கள் ஏரோதியர் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். 16வது வசனத்திலே நீங்க பார்க்கும், அதுக்கு முதல் 15வது வசனத்தை நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா நான் சொன்னதுக்குரிய ஆதாரம் அதில் இருக்கிறது. பரிசேயர் போய் பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படி யோசனை பண்ணி, அப்ப இயேசுவுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையில ஏதாவது ஒரு தவறை, ஏதாவது ஒரு பிழையை கண்டுபிடித்து விட வேண்டும் என்பதிலே தீவிரமாக இருந்தார்கள் யூதர்கள். சோ இந்த பின்னணியிலே தான் அவர்கள் வந்து இந்த கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். அவங்க நான் முதல் சொன்னது போல கேள்வி கேட்கறது தவறில்லை, ஆனா கேள்வி கேட்கறதின் பின்னணி, கேள்வி கேட்கிறது நோக்கம் மிக முக்கியம் என்பதை நாம் கருத்தில் வைத்திருக்கிறது நல்லது. சோ ஆகவே இந்த கேள்வியை கேட்டது ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமா இல்லையா என்கின்ற இந்த கேள்வியை கேட்டது ஏரோதியர் ஆகும். சோ ஏரோதியர் என்று சொன்னால் ரோம பேரரசின் கீழ் ஆண்டு வந்த ஏரோது ராஜாவை பின்பற்றின ஒரு குரூப், ஒரு குழுவாகும். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே மாமிசத்தில் இருந்த நாட்களில் ரோம சாம்ராஜ்யம் உலகத்தை ஆளுகை செய்தது நாம் அறிந்தது. சோ ரோம சாம்ராஜ்யத்தின் கவர்னராக இருந்த ஏரோது ராஜாவை பின்பற்றின ஒரு கூட்டம், ஒரு குரூப் பீப்புளை தான் ஏரோதியர் என்று சொல்லி அழைத்தார்கள். அவனை பின்பற்றினபடியால் அவருடைய ஒழுக்கங்களை, அவருடைய சட்டத்திட்டங்கள், அவருடைய காரியங்களை பின்பற்றினால், பின்பற்றபடியால் அந்த மக்களை ஏரோதியர் சொல்லி அழைத்தார்கள். சோ இந்த ஏரோதியர்கள் தான் இந்த கேள்வி வந்து ஆண்டவர் இயேசுவிடத்திலே கேட்டிருக்கார்கள். என்ன கேட்டார்கள்? ராயனுக்கு வரி கொடுக்கிறது, டாக்ஸ் பே பண்றது சரியா பிழையா சொல்லு. அப்ப ஆண்டவர் சொன்ன பதில் ரொம்ப ஆச்சரியமாக நாம் ஆச்சரியப்படுறோமோ இல்லையோ, இந்த பதிலை கேட்டு கேள்வி கேட்டவர்களே ஆச்சரியப்பட்டார்கள். 22வது வசனத்தை சொல்றது, அவர்கள் அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு அவரை விட்டு போய்விட்டார். சோ அவர் கேட்ட கேள்விக்கு ஆண்டவர் சொன்ன பதில் கேள்வி கேட்டவர்களையே ஆச்சரியப்பட வைத்திருக்கிறது. நாம் ஆச்சரியப்படுறோமோ இல்லையோ, அவர்கள் ஆச்சரியப்பட்டிருக்கார்கள். ஸ்தோத்திரம். சோ ஆண்டவர் சொன்ன பதில் வந்து, ஒரு பணத்தை எனக்கு காட்டுங்க. அந்த பணத்தை அவருக்கு கொடுத்து காட்டும் பொழுது ஒரு பக்கத்திலே ராயனுடைய சிலை உருவம் அதில் இருந்திருக்கு. அதை அடிப்படையாக வைத்து ஆண்டவர் சொல்றாரு, ராயனுடைய ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்க. சோ இந்த குறிப்பிலே நான் சொல்ல வருகிற சத்தியம் என்னவென்றால், இந்த வார்த்தையின் அடிப்படையிலே சபைக்கு நான் சொல்ல வருகிற சத்தியம் என்னவென்றால், இந்த ரெண்டையும் தேவ பிள்ளைகளாகிய நாம் கீப் அப் பண்ண வேண்டும், கைகொள்ள வேண்டும். சோ ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றால், இன்றைய நம்முடைய நாட்களிலே இருக்கிற, இன்றைக்கு நாம் வாடுகிற காலத்தின் அடிப்படையிலே இந்த வசனத்தை வியாக்கியானப்படுத்த வேண்டுமாக இருந்தால், அரசாங்கத்துக்குரியதை அரசாங்கத்துக்கும் தேவனுக்குரியதை தேவனுக்கும் செலுத்து. சோ வி ஹாவ் டு கீப் இட் இன் அவர் மைண்ட் வெரி டீப்லி. தேவனுக்குரியதை தேவனுக்கும், அரசாங்கத்துக்குரியதை அரசாங்கத்துக்கும் தேவனுடைய பிள்ளைகள் நாம் செலுத்த வேண்டும். இயேசு இந்த ஒரு கட்டத்திலே வரி வசூலிக்கிறவங்க வந்து இயேசுடத்தில் கேட்டார்கள், உங்கள் போதகர் வரி செலுத்துறது இல்லையா, ஸ்டோய பே பண்றது இல்லையா, டாக்ஸ் பே பண்றது இல்லையா அப்படின்னு கேட்டார். அப்ப பேதுரு இந்த காரியத்தை குறித்து இயேசுடத்திலே சொல்ல வரும் பொழுது அவன் வாய் திறக்கிறதுக்கு முதலே இயேசு சொன்னார், இங்க வாப்பா, வரிய யாரிடத்திலே வசூலிக்கிறார்கள்? பிள்ளைகிடத்திலேயா அடியிடத்திலேயா அந்நியிடத்திலே? அப்படியானால் நாமே வரி கொடுக்கப்படும். ஆனாலும் அவர்களுக்கு நாம இடறலாக இராதபடி நீ கடலுக்கு போ, தூண்டில் போடு, அங்கு ஒரு மீனை காண்பாய், அந்த மீனின் வாயிலே திறந்து பாரு, அங்கு ஒரு பணம் இருக்கும், அதை கொண்டு வந்து அங்கு செலுத்து. ஏனென்றால் நாம் அவர்களுக்கு இடறலாக இராதபடிக்கு நீ இப்படி செய்யணும். இயேசுவும் இந்த உலகத்திலே மாம்சத்திலிருந்த நாட்களிலே வரிப்பணம் செலுத்தியிருக்கிறார் என்பதையும் நாம் கருத்தில் கொள்வது நல்லது. ஏனென்றால் அரசாங்கத்துக்குரியதை நாம் அரசாங்கத்துக்கும் தேவனுக்குரியதை தேவனுக்கு செலுத்த வேண்டும் என்பது நான் சொல்லுகிற சத்தியத்தின்படியான கருப்பொருளாகும். சரி, இப்ப கவனிங்க, நாம் அறிந்தோ அறியாமலோ பொதுவாக எல்லாருமே அரசாங்கத்துக்கு வரி செலுத்திக் கொண்டுதான் இருக்கிறோம். டங்ஸ்டனுக்கு போன டீசல் பெட்ரோல் டக்ஸ், சாப்பாட்டு சாமான்கள் வாங்குறதுக்கு மார்க்கெட்டுக்கு போன அதுலேயும் டக்ஸ், ரோட்டுக்கு டக்ஸ், வீட்டுக்கு டக்ஸ், வாகனத்துக்கு டக்ஸ், உடுப்பு கடைக்கு போன உடுப்பு கடையின டக்ஸ், சொல்ல போனா எல்லாவற்றுக்குமே நாம வரி செலுத்திக் கொண்டுதான் வாழ்கிறோம். இதுல ஒரு காரியம் என்னவென்றால், அரசாங்கத்துக்கு நாம எப்படி வரி செலுத்தியே ஆகணும். செலுத்தி அல்லது நாம ஏமாற்றினால் அதற்குரிய தண்டனையும் என்னிலும் பார்க்க நீங்க அதிகமாக அறிந்திருக்கிறீங்க. ஆகவே அரசாங்கத்துக்குரியதை நாம் அரசாங்கத்தில் செலுத்த வேண்டும், ராயனுக்குரியதை ராயனுக்கு செலுத்த வேண்டும், அது சரிதான். அதை போல தேவனுக்குரியதையும் நாம் செலுத்த வேண்டும். என கருமானவர்களே, கொஞ்சம் நான் சொல்றதை சிந்தித்து பாருங்க, யோசித்து பாருங்க. வாங்குகிற ஒவ்வொரு பொருட்களிலும் நாம் அரசாங்கத்துக்கு டாக்ஸ் பே பண்றோம். இந்த தேசத்தின் நியதி சட்டமா, சோ தேவராட்சியத்துக்குரிய சட்டம், தேவராட்சியத்துக்குரிய நியதி, தேவனுக்கு உரியதை தேவனுக்கு செலுத்து. அதை சொல்ல போனா அதையும் செய்ய வேண்டி இதையும் விட்டுவிடாதிருக்கிறோம். இப்படி சொல்லுவார் இயேசு. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் நாம் தேவனுக்கும் அரசாங்கத்துக்கும் முன்பாக உண்மையாக இருக்கிறது நல்லது. சோ நான் சொன்னது போல எல்லாவற்றுக்கும் நாம டாக்ஸ் பே பண்றோம், அது அரசாங்கத்துக்குரிய பங்கு, சரிதான். அதை போல தேவனுக்குரியதையும் நாம் செலுத்த வேண்டும். இப்ப ஆண்டவர் நம்மிடத்துல ஒவ்வொரு நாளும் வந்து எனக்கும் வரி செலுத்துங்கன்னு சொல்லி ஆண்டவர் எதையும் கேட்டதில்லை, கேட்கவும் போறதில்லை. ஆனா தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம், தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம், தேவ ஆவியை பெற்றிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம், அழியாத தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறதுக்கு இந்த பூமியில வெயிட் பண்ணி கொண்டிருக்கிற நாம், தேவனுக்குரியவைகளை செலுத்த மறக்காமல் தவறாமல் இருக்க வேண்டும். இதுல தேவன் நமக்கு கிருபை செய்வாராக, கர்த்தருடைய நாமத்துக்கு பயமுண்டார். சரி, அப்படியாக தேவனுக்கு செலுத்தபடி ஒரு சில காரியங்களை குறித்து சற்று சுருக்கமாக நாம பார்த்து அடுத்த ரெண்டு கேள்விகளையும் சீக்கிரமாக செல்வோம். கர்த்தருடைய நாமத்துக்கு பயமுண்டார். என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள், மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் முதலாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிக்க கேட்போம்.
குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் அங்கே, நான் எஜமானால் எனக்கு பயப்படும் பயம் அங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார்.
இப்ப ஆண்டவர் கேட்கிறார் மனுஷனை பார்த்து, ஆண்டவர் கேட்கிறார் மனுஷனை பார்த்து என்ன தெரியுமா, நான் பிதாவானால் என் கனம் எங்கே, நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களை உங்களை கேட்கிறார். எனக்கு அறிவிப்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்ப நாம் என்ன பார்த்துட்டு இருக்கிறோம், தேவனுக்குரியதை தேவனுக்கும் ராயனுக்குரியதை அரசாங்கத்துக்குரியதை அரசாங்கத்துக்கும் செலுத்தவன். இப்ப அரசாங்கத்துக்குரிய காரியத்தை அதிக நான் சொல்ல வரல, அதை குறித்து மேலோட்டமாக சொன்னேன். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனுக்கு செலுத்த வேண்டிய காரியங்களை குறித்து நாம் கருத்தாய் கவனமாக இருக்க வேண்டும் என்று சத்தியத்தின்படி எனக்கும் சேர்த்து நான் பிரசங்கப்படுகிறேன். ஆண்டவரின் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சோ இங்கே நான் பிதாவானால் என் கனம் எங்கே? சோ தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்மை படைத்த தேவனுக்கு, நம்மை உண்டாக்கின தேவனுக்கு, நம்மை உயிர் வாழ வைத்திருக்கிற உன்னதமான இறைவனுக்கு உரிய கனத்தை நாம் செலுத்த வேண்டும். சவுல் என்கிற ராஜாவை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது, என்னை கனம் பண்ணுறவர்களை நான் கனம் படுவேன், என்னை அசட்டை படுறவர்கள் கனவீனப்படுவார். சோ தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவாதி தேவனை கனம் பண்றதுக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப உடனே வார கேள்வி என்ன தெரியுமா, எப்படி தேவனை கனம் பண்றது? இப்படி நான் சொல்ல போனா என் செய்தி வேற இதுக்குள்ள போகும். ஆகவே இதை வேலோட்டமாக நான் உங்களை சொல்லுறேன், நீங்க தான் சற்று கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்களேன் வேதத்துல. ஹவு கேன் வி ஓனர் அவர் காட்? ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்னத்தையெல்லாம் செய்யலாம் சொல்லப்பா? ஆமன் கேட்டான் ராஜா. ராஜா கனம் பண்ற மனுஷனுக்கு என்னத்தையெல்லாம் செய்யலாம் சொல்லு. சோ அதே போல தேவாதி தேவனை கனம் பண்ண விரும்புகிற நாம் அங்க இங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. வேதத்தை திறந்து எப்படி நான் ஆராதிக்கிற தேவனை, நான் தொழுது கொள்கிற தேவனை எப்படி நான் கனம் பண்ண முடியும் பாருங்க. இந்த பூமியில நாம இருக்கும் பொழுதுதான் இதையெல்லாம் செய்யலாம். அங்க போயெல்லாம் இதெல்லாம் நமக்கு ஆண்டவர் படிப்பிக்க போறதில்லை, இதையெல்லாம் ஆண்டவர் நமக்கு போதிக்க போறதில்லை. சோ இந்த பூமியிலே நாம வாழும் நாள் வரைக்கும் நம்முடைய வாழ்விலே மிக மிக முக்கியமான நபராக இருக்கிற ஆண்டவரை, இயேசுவை, பிதாவாகிய தேவனை எப்படியெல்லாம் கனம் பண்ணலாம் என்று சொல்லி வேதத்தில் ஒரு ஆராய்ச்சி செய்யுங்களே, ஒரு பயணம் போங்களே, அப்படி பார்த்து கண்டுபிடிக்கிற கருப்பொருட்களை எனக்கும் கொஞ்சம் சொல்லுங்க, எனக்கும் கொஞ்சம் போதிங்க. டாடு கேட்கிறேன், எப்படி நம்முடைய தேவனை கனம் பண்ணலாம்? ஏனென்றால் கனம் தேவனுக்கு உரியது. உன் தேவனாகிய கர்த்தரை, என் தேவனாகிய கர்த்தரை நான் கனம் பண்ண வேண்டும். அவர் என்னுடைய ஆண்டவர், அவனுடைய ராஜா. ஆகவே நான் அவரை கனம் பண்ண வேண்டியது அவசியம். இங்க பாருங்க, இந்த தேசத்துல கூட உயர்ந்த அதிகாரிகளை நாம கனம் பண்றோமா இல்லையா? ஏனென்றால் அவர்களுடைய அதிகாரத்துக்கு உரிய கனம் அது. அவர்களுடைய பொசிஷனுக்கு, அவர்களுடைய பதவிக்கு, அவருடைய அதிகாரத்துக்குரிய அந்த கனத்தை நாம் செலுத்தணும். அதுல தப்பில்லை. அப்படி உலக அதிகாரங்களுக்கு நாம் கனத்தை செலுத்த கற்றுக்கொள்கிறோம், செய்கிறோம். ஆனா தேவாதி தேவனுக்கு, நம்முடைய ஜீவனை நம்முடைய கரங்களில் வைத்திருக்கிற தேவாதி தேவனுக்குரிய கனத்தை நாம் செலுத்துகிறோமா? அல்லது நம்முடைய வாழ்விலே தேவன் கனவீனப்படுகிறாரா? உனக்கு தெரியும் உன்னுடைய வாழ்வு, உனக்கு தெரியும் நீ வாழுகிற வாழ்வு, எனக்கு தெரியும் நான் வாழுகிற வாழ்வு. அன்றாட என்ற வாழ்விலே தேவன் கனப்படுத்தப்படுகிறாரா, அல்லது அன்றாட என்ற வாழ்க்கையிலே தேவன் கனவீனப்படுகிறாரா என்பதை தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் சற்று பகுத்து பகுத்து பார்க்கிறது நல்லதாக, அது ஆவிக்கு ஒரு நல்ல நிலையாக. அப்ப எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஸ்தோத்திரம். அவ ஆண்டவர் கேட்கிறாரு, நான் பிதாவானால் என் கனம் எங்கே என்று சொல்லி பல்கிய தீக்க தரிசியிலே நாம் வாசிக்கிறது பார்க்கிறோம் இல்லையா? நான் பிதாவானால் என் கனம் எங்கே? ஆகவே மறந்துடாதீங்க, எப்படியெல்லாம் தேவனை கனம் பண்ணலாம்னு சொல்லி நீங்க கொஞ்சம் வேதத்தை ஆராய்ஞ்சு பார்த்து படிச்சு அடுத்த வாரம் எனக்கு கொஞ்சம் தனிப்பட்ட விதத்துல சொல்லுங்க, பாஸ்டர் இப்ப அப்படியெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படியெல்லாம் நீங்க சொல்லுவீங்கன்னா நான் இதை விட சந்தோஷப்படுவேன். கர்த்தருக்குள்ள ஆண்டவருடைய நாமத்துக்கு மேம்பாடு. அவைகளை கண்டுபிடிக்கிறது மாத்திரமில்ல, கண்டுபிடிக்கிற அவைகளை நம்முடைய வாழ்வில் கை கொண்டு விட்டால் அதை விட பாக்கியம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு பயன்படும். ஆகவே தேவனுக்கு செலுத்த வேண்டியதுவே தேவனுக்கு செலுத்து என்று ஆண்டவர் இயேசு நமக்கு சரியாக கற்பித்திருக்கார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருக்குரிய கனத்தை செலுத்த நாம் வரவாதிருப்போம். ஏனென்றால் அவர் நம்முடைய பிதா. சோ பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்லும் பொழுது, உன் தகப்பனையும் உன் தாயை கனம் பண்ணு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார் இல்லையா? ஏனென்றால் தகப்பன் உன்னை பெற்று வளர்த்த தகப்பனை தாயையும் பிள்ளைகள் கனம் பண்ண வேண்டும் என்பது தேவனுடைய நியதி, தேவனுடைய சத்தியம், தேவன் கொடுத்த சட்டம். அப்ப பெற்ற தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணி சொன்ன ஆண்டவர் இப்ப கேட்கிறாரு, நானும் தகப்பனானால் நானும் பிதாவானால் என் கனம் எங்கே? நீ கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாரு. நாம பெற்ற பிள்ளைகள் பெற்ற தாய் தகப்பனை கனம் பண்ண வேண்டியது சத்தியம், அது எல்லா பெற்றோருக்கும் இருக்க வேண்டிய காரியம் தான். அப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, நான் உங்கள் தகப்பனானால் என் கனம் எங்கே? அப்ப நாம பார்க்க வேண்டிய காரியம் என்ன? நான் தேவனுடைய பிள்ளைகள் அல்லவா, என்னுடைய வாழ்விலே தேவன் கனப்படுகிறாரா அல்லது தேவன் கனவீனப்படுகிறாரா? எந்த வாழ்க்கையினாலே, என்னுடைய வார்த்தையினாலே, என் செயல்களினாலே, என் போக்குகளினாலே, என்னுடைய நடத்தையினாலே ஆண்டவர் கனவீனப்படுகிறாரா கனப்படுத்தப்படுகிறாரா என்பதை நாம் சற்று கொஞ்சம் நிதானிங்க. So don't lose your mind here and there. அங்கிமிங்கும் உடைய சிந்தனைகளை அளவாயை விடாதீங்க. நாம் இருக்கிறது தேவனுடைய பிரசன்னம், ஆண்டவர் இயேசுவின் மத்தியிலே ஆவியாய் அதர்சனமான தேவனாக எழுந்தளி இருக்கான்னு சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்கிறேனே. பொய் சொல்ல அவர் ஒரு மனுஷர் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. ஆகவே வார்த்தையில உண்மை உள்ள ஆண்டவர் சத்தியத்தின்படியே ஆவியாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம் மத்தியிலே இருக்கிறார் என்று திரும்பவும் நான் அழுத்தி சொல்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டு. கருமான தேவன பிள்ளைகளே, கத்தருக்குரிய கனத்தை நாம் செலுத்த கவனமாக இருப்போம். போகட்டும், அடுத்த என்ன கேள்வி தெரியுமா? ஆண்டு கேட்கிறாரு, நான் எஜமானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? முதலாவது தேவனுக்குரிய கனத்தை நாம் செலுத்தப்படும், தேவனுக்குரியதை தேவனுக்கு செலுத்தணும். இரண்டாவது தேவனுக்கு பயப்படுகிற பயம், the fear of God. இது தேவனுக்கு மிகவும் பிரியமானது சொல்லி வேதத்திலே நாம பார்க்கிறோம். இந்த வேதம் முழுவதையும் நாம பார்க்கும் பொழுது ஆங்காங்கே ஆங்காங்கே பல இடங்களிலே பல விதங்களிலே தேவனுக்கு பயப்படுற பயத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கதை நாம் வாசிக்கூடியதாக இருக்குது. எனக்கு வேதத்தில் மிகவும் பிடித்த ஒரு சப்ஜெக்ட் தேவனுக்கு பயப்படுற பயமா. எனக்கு அருமான தேவனுடைய பிள்ளைகளே, எவர்கள் தேவனுக்கு பயப்படுறார்களோ அவர்கள் பரிசுத்தமாக வாழ்வார்கள். எவர்கள் பரிசுத்தமாக வாழ்கிறார்களோ அவர்கள் தேவனுக்கு பயப்படுவார்கள். ஆகவேதான் பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவுள் சொல்லி 2 கொரிந்தியர் 7:16 நாம் வாசிக்கிறோம். ஆகவே என்ன கரிமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இங்கே கேட்கிற இரண்டாவது காரியம், நான் எஜமான நானால் எனக்கு பயப்படுற பயம் எங்கே? பூமியின் எஜமான்களுக்கு நாம எவ்வளவு பயப்படுறோம் இங்க பாருங்க. நாம வேலை செய்யற இடங்களிலே நம்முடைய செவ்வுக்கு நம்முடைய பொஸ்ஸுக்கு நாம பயப்படுறோம் இல்லையா? ஏன் நமக்கு வேலை போட்டிருக்கான், அவனை போய் முண்டி கதைக்கலாம், அவன் சொல்றத நாம எதிர்த்து கதைக்கலாம் இல்ல. ஆகவே அவன் நமக்கு செவ்வாக இருக்கிறபடியால் பொஸ்ஸாக இருக்கப்படியால் அவனுக்கு நாம பயப்படுறோம். அப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, நான் உங்கள் எஜமானால் எனக்கு பயப்படுற பயம் எங்கே? இப்ப எனக்கு யோசித்து பாருங்க, தேவனுக்கு பயப்படுற பயம் நம்முடைய வாழ்வில் இருக்குமா இருந்தா நாம் கதைக்கிற கதைகளை குறித்து கவனமாக இருப்போம் இல்லையா? ஹலோ, தேவனுக்கு பயப்படுற பயம் நம்முடைய வாழ்வில் இருக்குமாக இருந்தால் நாம் பேசுகிற வார்த்தைகளை குறித்து கவனமாக இருப்போம். ஏன் தெரியுமா? நாம் கதைக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் கேட்டுட்டே இருக்கிறார், நான் செய்கிற ஒவ்வொரு செயல்களையும் அவர் பார்த்துட்டே இருக்கிறார். அது மட்டுமல்ல, நான் நினைக்கிற ஒவ்வொரு நினைவுகளை அணு அணுவாய் அங்குளம் அங்குளமாய் தேவன் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். நான் சொல்றது சத்தியம், வேதத்துல நான் எல்லாம் படிச்சிருப்பேன், நான் நம்புறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ பயமுள்ள ஒரு மனுஷன் தான் பேசுகிற வார்த்தைகளை குறித்து கவனமாக இருப்பான். தேவ பயமுள்ள மனுஷன் தான் செய்கிற செயல்களை குறித்து ஜாக்கிரதையாக இருப்பான். தேவ பயமுள்ள மனுஷன் தான் இருதயத்தில் நினைக்கிற நினைவுகளை குறித்து ஜாக்கிரதை இருப்பார். ஏன் தெரியுமா? அவனுக்குள்ள தேவ பயம் இருக்கிறபடியால் நான் பேசுறதை அவர் கேட்கிறார், நான் செய்கிறதை அவர் பார்க்கிறார், நான் போகும் இடங்களை அவர் அறிவாரு, என் இருதயத்தில் நான் என்ன நோக்கம் கொண்டிருக்கிறேன், என்ன எண்ணம் கொண்டிருக்கிறேன், மற்றவர்களை குறித்து என் இருதயத்தில் நான் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறேன், இது எல்லாவற்றையும் தேவன் அறிகிறார் அறிகிறார் என்கின்ற தேவ பயம் ஒரு மனுஷனுக்குள்ளே தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே இருக்குமாக இருந்தால் நம்முடைய பேச்சில் ஒரு வித்தியாசம் இருக்கும், நம்முடைய நடக்கையில் ஒரு வித்தியாசம் இருக்கும், நம்முடைய செயல்களில் ஒரு வித்தியாசம் இருக்கும், நம்முடைய இருதயத்தின் நினைவுகளிலேயே ஒரு பெரிய மாற்றம் இருக்கும். அப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, நான் எஜமான நானால் எனக்கு பயப்படுற பயம் எங்கே? இப்ப நான் உங்களுக்கு கேட்கிறேன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் எல்லாருக்கும் எஜமானாக இருக்கிறது உண்மையானால் நம்முடைய வாழ்விலே அன்றாட நம்முடைய வாழ்விலே தேவனுக்கு பயப்படுற பயம் வெளிப்படும். இயேசு நமக்கு எஜமானன் இல்லைன்னா நாம் இஷ்டம் போல வாழலாம். யார் நம்மை கேட்கிறது? யார் நம்மை பார்க்கிறது? இது என்ற வாழ்வு, திஸ் இஸ் மை லைஃப் மை டைம், என்னுடைய வாழ்வு, என்னுடைய நேரம், என்னுடைய பொருட்கள், என்னுடைய காரியம், என்னுடைய அறிவு, என்னுடைய திறமை எல்லாம் என்று இப்படி வாழுகிறது உலகம். ஆனா தேவனுடைய பிள்ளைகளாக நாமும் அப்படி வாழ முடியாது. ஏன் தெரியுமா? நாம செய்கிறது பேசுறது நினைக்கிறாத்தையும் அவர் அறிகிறாரே. யாருக்கு நாம யாருக்கு மறைத்தாலும் அவருக்கும் மறைக்க முடியாது. ஆகவே என்ன கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுக்குரிய கனத்தை தேவனுக்கு செலுத்து, தேவனுக்கு பயப்படுற பயத்தை விட்டுடாத. இன்னும் ஒரு காரியத்தை நான் சொல்லுறேன், எரேமியான் கிட்ட தீர்க்கதரிசி புலமாக சீக்கிரமா போவேன். எரேமியான் கிட்ட தீர்க்கதரிசி புலம் ஆண்டு சொல்லும் பொழுது 13வது அதிகாரம் சீக்கிரம் வாங்க. எரேமியா 13வது அதிகாரம் 16வது வசனம் படி, 13:16. எரேமியா 13வது அதிகாரம் 16வது வசனம் படி.
அவர் அந்தகாரத்தை வரப்பண்ணுவதற்கு முன்னும், இருண்ட மலைகளில் உங்கள் கால்கள் இடறுவதற்கு முன்னும், நீங்கள் வெளிச்சத்துக்கு காத்திருக்கும் போது அவர் அதை அந்தகாரமும் காரிருளுமாக மாற பண்ணுவதற்கு முன்னும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்கள்.
உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்கள். முதலாவது நாம பார்த்தோம், தேவனுக்குரிய கனத்தை செலுத்து, தேவனுக்குரிய தேவனுக்கு பயப்படுற பயத்தை விட்டுறாது. மூணாவது நான் பார்க்கிற, தேவனுக்கு மகிமை செலுத்தி சொல்றேன் கேளுங்க. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய நம்முடைய தேவனுடைய பிள்ளைகளாக நாம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் இருக்க வேண்டிய அடிப்படை சட்டம், அடிப்படை சத்தியம், நம்முடைய வாழ்விலே தேவன் மகிமைப்பட வேண்டும். ஏனென்றால் மகிமை தேவனுடையது. இப்ப நான் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறேன், தேவனுக்குரியதை தேவனுக்கு செலுத்து. இப்ப நான் சொல்ற கவனிங்க, தேவனுக்கு சேர வேண்டிய மகிமையை நாம் திருட முடியும், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை மனுஷன் எடுக்க முடியும். பரதரன் வேதம் தெளிவாய் சொல்றது, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்கள். நான் பிரசங்கம் பண்ணினால் தேவன் மகிமைப்பட வேண்டும், நான் பாட்டு பாடினால் தேவன் மகிமைப்படணும், அவர் மகிழ வேண்டும். நான் இசைக்கருவுகளை வாசித்தால் தேவன் மகிமைப்பட வேண்டும். அப்படிதான் வாத்தியங்களை நேர்த்தியாக வாசியுங்கள் வேதம் சொல்றது. வாத்தியங்களை இசைக்கருவுகளை வாசித்தால் தேவன் மகிமைப்பட வேண்டும். நாம் ஊழியம் செய்தால் அந்த ஊழியத்தில் தேவன் மகிமைப்பட வேண்டும். தேவன் மகிமைப்படாத ஊழியர் யாருக்கு நாம் செய்கிறோம், யாருக்கு செய்ய போகிறோம்? ஒருவேளை நாலு பேர் நம்மளை பாராட்டலாம், நான் நல்ல திறமையாக செஞ்சேன், நல்லாக செஞ்சு கொண்டு நாலு பேர் நம்மை பாராட்டலாம், இட்ஸ் ஓகே. ஆனா தேவனுக்கு மகிமையை நாம செலுத்திக்க, தட் இஸ் தி திங், கம் டு தி பாயிண்ட், கம் டு தி ரைட் ட்ராக், வாட் எவர் எனிதிங், எதை செய்தாலும் தேவன் மகிமைப்படுகிறாரா? நீ ஆவிக்குரியவன் தானா? என்னை நான் கேட்கிறேன், நான் ஒரு ஆவிக்குரியன் தானா? நான் ஒரு உண்மையான ஊழியக்காரன் தானா? நான் சொல்வேன், உண்மையான ஒரு ஊழியக்காரன் எப்பொழுதும் தேவனுக்கு மகிமையை தேடும். இதை வச்சு நாம் அழக முடியும். ஏன் தெரியுமா? இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறார். தன்னை அனுப்பினவுடைய மகிமையை தேடுகிறவனோ உண்மை உள்ளவனாக இருக்கிறான், அவனிடத்தில் அநீதி இல்லை. ஒருவேளை அவர்கள் மற்றவர்களாலே பாராட்டப்படாமல் இருக்கலாம், ஒருவேளை மற்றவர்களாலே மிச்சப்படாமல் இருக்கலாம், ஒருவேளை மற்றவர்களால் அங்கீகரிக்கப்படாமல் இருக்கலாம், ஆனால் தேவனுக்கு மகிமையை செலுத்துகிற ஊழியக்காரன் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் அடிச்சுட்டு சொல்லுவேன். என் கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறேன், தேவனுக்குரியதை தேவனுக்கு செலுத்து, அதை விட்டுறாது. நம்முடைய வாழ்க்கையில நான் எதை செய்தாலும் ஒரு கேள்வி, ஒரு கேள்வி, ஒரு கேள்வி, ஒரு கேள்வி. நான் செய்கிற காரியம் தேவன் மகிமைப்படுகிறாரா? இதுல தேவன் பிரியப்படுவாரா? ஈவன் இஃப் ஐ ஹாவ் டேக் எனி டிசிஷன் இன் மை லைஃப், மேஜர் ஆர் மைனர், இட் இஸ் நோ ப்ராப்ளம். நான் எடுக்கிற எந்த தீர்மானம் கூட அது தேவனுக்கு பிரியமாக இருக்குமா, அது தேவனுக்கு மகிமையாக இருக்குமா, அது ஒரு கண யோசி. தம்பி, தங்கச்சி, அக்காமார், அண்ணமார சொல்றத கொஞ்சம் கேளு. நீ எதை செய்தாலும் ஒரு கண நின்று கொஞ்சம் யோசிய பண்ணி. ஆவிக்குரியவனல்லவா, தேவனால அழைக்கப்பட்டவர்கள் அல்லவா, அபிஷேகம் பெற்றவர்கள் அல்லவா, ஆவியான உங்களுக்குள்ள வாசமாக இருக்கலாம். எனக்கு சேர்த்துதான் சொல்றேன், நான் செய்ய போகிற எதை காரியத்தையும் நான் சற்று யோசித்து இது தேவனுக்கு பிரியமாக இருக்குமா, இது ஆண்டவருக்கு மகிமையாக இருக்குமா, இதை ஒரு கண நீ யோசித்து பாரு. நீ வலது புறமோ இடது புறமோ சாய்கிறது இலக்குவாக இருக்காது, ஐ மீன் சாய முடியாது. ஏன் தெரியுமா? தேவனுக்கு மகிமையை தேடுகிற ஒரு மனுஷன் அவன் எப்பயும் நேர்வழி நடக்கிறவராக இருப்பார். அவனுடைய வாழ்விலே தேவன் பிரியப்படுவார். மனுஷர் பிரியப்படவிட்டாலும் தேவன் பிரியப்படுவார். தேவன் மகிமைப்படுகிற வாழ்வு, தேவன் மகிமைப்படுகிற ஊழியம், அட்டவர் எனித்து இன் மை லைஃப், இன் யுவர் லைஃப், தேவன், இது நம்முடைய வாழ்வின் மைய பொருளாக, நம்முடைய வாழ்வின் மகுடமாக இருக்குமா இருந்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு செலுத்த வேண்டியதை தேவனுக்கு செலுத்து. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் இந்த பூமியில வாழும் நாள் வரைக்கும் தேவனுக்கு மகிமையை செலுத்தும். அப்படி மத்தேயு 6 அதிகாரம் 13 வசனத்தில் இயேசு என்ன சொல்றாரு பாருங்க.
என்னை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே.
சொல்ற வசனம் படிக்க, திரும்ப படிக்க பிளீஸ்.
எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும்.
இது ரிக்வெஸ்ட், படி.
ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே.
பாருங்க, ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் பாருங்க என்ன வருங்க, என்றென்றைக்கும் சொல்லுங்க, என்றென்றைக்கும் உம்முடையது. மறந்துடாதீங்க, ராஜ்யம் வல்லமை மகிமை தேவனுடையது. மறந்துடாதீங்க, 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 மகிமை தேவனுடையது, மகிமை தேவனுடையது. அதை நாம திருடிடக்கூடாது, அதை நாம எடுத்துடக்கூடாது. நான் எதை செய்தார் கர்த்தாவே, நீர் மகிமைப்படும், நீர் மகிழணுமப்பா. அதற்காக நாம ஊக்கமாக ஜெபிக்கணும். அடுவரையுடைய வாழ்க்கையினாலும் என் ஊழியத்தினாலும் நீர் மகிமைப்படணும். இந்த அடிப்படையிலே நாம வாழ்ந்து, இந்த அடிப்படையில் நாம ஊழிய செய்வாக இருந்தால் தேவன் நம்மிலே புரியப்படுவார். கர்த்தருடைய நாமத்துக்கு பயமுண்டாகும். சோ இதை குறித்து அதிகமாக சொல்லுவானேன். ஆனால் நான் சொல்ல வந்த காரியம், முதலாவது தேவனுக்குரிய கனத்தை தேவனுக்கு செலுத்து, இரண்டாவது தேவனுக்கு பயப்படுற பயத்தை விட்டுறாது, மூணாவது தேவனுக்கு மகிமையை செலுத்து. வாழ்விலும் என் வாழ்விலும் தேவன் மகிமைப்படுவாராக இருந்தார். நான் பேசுறதுனால தேவன் மகிமைப்படுவனும், நான் பாட்டு பண்றதால தேவன் மகிமைப்பட வேண்டும், நான் ஊழிய சேர்ந்ததால தேவன் மகிமைப்பட, என்னதான் நான் செய்தாலும் என்ற நோக்கம், என் உள்ளத்தின் நோக்கம், என் இருதயத்தில் எண்ணமெல்லாம் என்னை அழைத்த தேவன் மகிமைப்பட வேண்டும். அவை தான் அவன் சொன்னார் இல்லையா, நீ யோமான் சொன்னார் இல்லையா, நான் சிறுகமும் நீ பெருகும். அவன் உண்மையுள்ள ஊழியக்கார். So keep in your mind very deeply, dear. So devanukuriya magumiye devanukku selathunga edadam devanude pillaga irukrom kattude daamadhima. So adhu devanukuriyade daam devanukku selathum poludhu devanodu selavulikkira nerathe thayvu seidhu vittrade. Hello, mudhalavathu namba paathom தேவனுக்குரிய கடத்தை நாம் செலுத்தோடும், இரண்டாவது பார்த்தோம் தேவனுக்குரிய பயத்தை விட்டுறது கூட, மூணாவது பார்த்தோம் தேவனுக்கு மகிமையை செலுத்தோடும், நாலாவது நான் சொல்லுவேன் கவனிங்க, தேவனோடு செலவழிக்கிற நேரத்தை எடுத்துறாதே. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை எடுத்து வேறொன்றைக்கு கொடுக்காதே. நம்ம மனசாட்சியை தொட்டு கேட்டா நாம எல்லாருமே ஆல்மோஸ்ட் இங்க ஃபெயிலியர் ஆகும். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நான் என்னத்தில் அடிப்படையாக வைத்து சொல்லுகிறேன், பேசுகிறேன், தேவனுக்குரியதை தேவனுக்கும் ராயனுக்கு அரசாங்கத்துக்குரிய அரசாங்கத்துக்கு செலுத்துங்க, இயேசு நமக்கு சொல்லியிருக்கார். ஆகவே தேவனுக்கு, தேவனோடு அன்றாட நாம், கர்த்தரோடு நம்ம படைச்ச ஆண்டவரோடு அன்றாட நாம் செலவழிக்க வேண்டிய அந்த நேரத்தை விட்டுடாதேங்க. அதுதான் நம்முடைய ஃபெலோஷிப் டைம், அதுதான் நாம் தேவனோடு ஐக்கியப்படுகிற நேரம், அதுதான் நாம் தேவனோடு உறவாடுகிற நேரம், அதுதான் நாம் தேவனோடு தேவனை தேடுகிற நேரம். அந்த நேரத்தை நாம் திருடிடக் கூடாது, அந்த நேரத்தை எடுத்து வேறொன்றுக்கு நாம் பணியிடக்கூடாது. அப்படின்னு கனிமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுக்குரியதை தேவனுக்கு செலுத்தி உன்னை படைச்ச தேவனை மறந்து விடாது. கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்படாது. சரி, இப்ப நான் ஒரு கணக்கு கொண்டு போட்டு பார்த்திருக்கேன், அதனை போட்டு சொல்ல பாருங்க. இப்ப தேவனுக்குரிய நேரத்தை நாம் எடுத்துடக்கூடாது என்று இப்படி சொல்லும் பொழுது, நம்முடைய வாழ்விலே எப்படி நம்முடைய நேரத்தை நாம ஸ்பெண்ட் பண்றோம், கொஞ்சம் நாம சிந்திக்கணும் என்பதை மனதில் வச்சு, இதை சொன்னா நீங்க இலகுல மறந்துடுவீங்க என்பதை நினைச்சு, அதை ஸ்கிரீன்ல போடுறதுக்காக பிரிண்ட் அவுட் பண்ண சொன்னேன், போட்டுட்டீங்களா? ரைட். இப்ப கொஞ்சம் கவனிங்க, கொஞ்சம் பாருங்க. இப்ப ஒரு வாரத்துல 10 மணி நேரம் வேலை செய்றீங்கன்னு வச்சுக்கணும். ஒரு வாரத்துல 10 மணி நேரம், அது 6 நாள் வேலை செய்யணும் வச்சுக்கோங்க. சரி, 10 மணி நேரம் 6 நாள் வேலை செய்தால் 60 மணித்தியால் பாருங்க. ரெண்டாவது, 3 மணி நேரம் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் சாப்பிடுறதுக்கும் கிடைக்கிறது, 3 hours ஒரு அப்ரேஜா வச்சுக்கோங்க. அப்ப 7 நாட்களுக்கும் 21 மணித்தியால், அது கீழே 8 மணித்தியான. சில பேருக்கு பாஸ்டர் 8 மணித்தியாலும் போதாது, கொஞ்சம் கூட்டி 10 மணித்தியாலும். ஆனா பொது நீ வேணும் 15 மணித்தியாலும் தூங்கலாம், பட் யூ வேஸ்டிங் யுவர் டைம் அண்ட் டோன்ட் ஃபோக்கட் இன் மைண்ட். ஒரு மனுஷன் தூங்க வேண்டிய நேரம் 8 மணித்தியாலம் சொல்றாரு. சோ 8 மணித்தியாலம் ஒரு நாளைக்கு தூங்கினால் 7 நாட்கள் கிட்டத்தட்ட 56 மணித்தியாலம் வருது. சரியா, நான் போடுற கணக்கு பாரு, 56 மணித்தியாலம். இப்ப கூட்டுங்க, 60 மணித்தியாலம், 21 மணித்தியாலம், 56 மணித்தியாலம் கூட்டினால் 137 மணித்தியாலம் வருது ஒரு வாரத்துல. எதற்கு? வேலைக்கும், சாப்பிடுறதுக்கு, கதைக்கிறதுக்கு, நித்திரத்தை விடுறதுக்கு. ஒரு வாரத்துல 137 மணித்தியாலம். சோ ஒரு வாரத்துல எத்தனை மணித்தியாலம்? ஒரு வாரத்துல எத்தனை மணித்தியாலும்? 24/7 168 மணித்தியாலும் ஒரு வாரத்துல. யோசி, இப்ப 168 மணித்தியாலத்துல 137 மணித்தியாலத்தை கழிச்சா மிச்சம் எவ்வளவு வருது? 31 மணித்தியாலம். சரி, இப்ப கேள்வி என்ன தெரியுமா? இந்த 31 மணித்தியாலத்தில் நீங்களும் எப்படி செலவழிக்கிறோம்? இப்ப வேலைக்கும் பிரயாணத்துக்கும் 10 மணித்தியாலம் போதுமா? அது 6 நாள். சாப்பிடுறதுக்கு சாப்பிட்ட பிற்பாடு முன்னுக்கோ பின்னுக்கு கதைக்கிறதுக்கு 3 hours எவ்ரிடே. சோ 3 மணித்தியாலம். அதை விட ஒரு நாளைக்கு தூங்குறதுக்கு 8 மணித்தியாலம். இது எல்லாவற்றையும் நம்ம கணக்கு போட்டு பார்த்தாலும் ஒரு ஒரு வாரம் நமக்கு எத்தனை மணித்தியாலம்? சோயா, ஒரு மணித்தியாலம் 137 மணித்தியாலம் செலவழிக்கிறோம். சோ ஒரு வாரத்துல 168 மணித்தியாலம், அது 168 மணித்தியாலத்துல 137 மணித்தியாலத்தை கழிச்சால் 31 மணித்தியாலம் மிச்சம். இப்ப நான் உங்க கேக்குறேன், இந்த 31 மணித்தியாலத்தையும் நீங்களும் நானும் எப்படி செலவழிக்கிறோம்? ஐயா, தேவனுக்குரியதை தேவனுக்கு செலுத்து. அன்றாட நம்முடைய ஆண்டவருடைய பாதத்தில் அனுதினம் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்க உனக்கு நேரம் இல்லையா? கொஞ்சம் யோசித்து பாரு, நாம எதற்காக வாழ்கிறோம்? நாம யாருடைய பிள்ளைகள்? எதற்கு நம்முடைய வாழ்வில் முதலிடம் கொடுக்கிறோம்? எதற்கு நம்முடைய வாழ்வில் முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? கொஞ்சம் யோசித்து பாரு. நம்முடைய தேவனுக்கு மகிமையும் கனத்தை நாம செலுத்துவோமாக இருந்தால், உண்மையாக தேவனத்தில் அன்பு கூறுவோமாக இருந்தால், அவரோடு நேரம் செலவழிக்க அவர் பாதத்தில் உட்காருவோமே. இருந்து அவரை பார்த்து பாடி துதிச்சு ஆராதிச்சு அவர் பிரசன்னத்தை அனுபவிச்சு அவர் கொடுத்த வேதத்தை திறந்து வாசித்து நேசித்து யோசித்து அடா 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 இதெல்லாம் விருப்பம் இல்லை. எனக்கு ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 1 மணித்தியாலம் இல்ல 2 மணித்தியாலம் வேணும் டிவி பாக்குறதுக்கு. இப்ப வேதத்தை படிக்கிறதுக்கெல்லாம் யாரும் யோசிக்க அட்டா அட்டா இதை கொஞ்சம் சொல்ல அப்படிங்க பாசன் அப்படி நினைக்கிறீங்க இல்லையா? ஒரு நாளைக்கு 2 மணி நேரமாவது இருந்து அந்த ஸ்போர்ட்ஸ், இந்த ஸ்போர்ட்ஸ், அந்த படம், இந்த படம், அந்த கதை, இந்த கதை, வேற என்ன வட்டவர எல்லாம் ஆடு பாக்க. தேவன் உனக்கு கொடுத்த, தேவன் எனக்கு கொடுத்த நேரத்தை எப்படி நான் செலவழிக்க? எனக்கு அறிமுகம் போன நேரம் திரும்பி வரவே வராது. இதை நான் பல தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கடந்த நாட்கள் திரும்பி வராது, போன நேரங்கள் திரும்பி வராது. அப்பாடா எவ்வளவு நேரத்தை, பொன்னான நேரங்களை, பண்ணாக்கின நேரங்கள் எவ்வளவு நேரம் என்பதை யோசித்து பாரு. எனக்கு அறிவான தேவனுடைய பிள்ளைகள், இப்ப டிவி பாக்குறது பாவம் பண்ணி நான் சொல்ல வரல, அதை நெடுகியே பார்த்துட்டு இருந்தா அதுவே நமக்கு பாவமாக இருப்பாரு. தேவனோடு செலவழிக்கிற நேரத்துக்கு நாம கொண்டு போய் டிவியில கொண்டே கொட்டலாமா? எனக்கு அறிவான பிள்ளை, அதை விட இன்றைக்கு வந்திருக்குது ஹண்டின்னு சொல்லி. இன்றைக்கு ஹண்டி இல்லாதவில்லை, ஹண்டி கேப்சர் போல காட்சி அடிக்கிற நாட்கள் இது. எல்லா ஆட்ட கையில பார்த்தாலே ஹலோ ஹலோ. அட சின்ன பிள்ளைகள் கூட எடுத்து நமக்கு தான் உள்ளது. அவன் 6 வயசு 7 வயசுல அவன் பூந்து விளையாடுறான் பாரு. யார்ட்ட கையில பார்த்தாலும் அதை வச்சு சுழட்டி அடிக்கிற வச்சு அங்க எடுக்கிறது இங்கதான் இப்ப புரி கொள்ளாம போட்டு விட்டுங்க பாருங்க. அங்க எடுக்கிறது இஞ்சி எடுக்கிறது அவர் எடுக்கிறது இவனுக்கு அதிலேயே நமக்கு அது மாத்திரமில்ல. அங்கேயே எல்லாம் உலகத்தையே கொண்டு வந்துட்டாங்க. உலகத்திற்கு எல்லாவற்றையும் கண்டிக்கலே கொண்டு வந்து கையிக்கலே வச்சுட்டாங்க. நீ இருக்கிறதுலேருந்தே பாருப்பா பாரு எல்லாத்த. இதை பாக்குறதுக்கே நேரம் போகுது. இப்ப நான் சொல்ற கேளுங்க, இப்ப கண்டி வச்சுக்க பாவம்னு நான் சொல்ல வர இல்ல. டிவி பாக்குறது பாவம்னு சொல்லு. ஆனா தேவனுக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தை கொடுப்பா. ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தை களவெடுக்காத, ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தை காலத்தை அநியாயமாக்காத, உங்க நேரத்தை கெடுக்காமல் தேவனுக்கு கொடுத்த நேரத்தை நினைத்து யோசித்து அவருடைய பாதத்துல உட்கார்ந்து கத்தரை தேட நேரம் எடுப்பா. ஆண்டவருடைய சமூகத்துல நேரம் எடுக்க தேடும். வேலை இருக்கலாம், அந்த அலுவல் இருக்கலாம், இந்த அலுவல் இருக்கலாம், ஆகிற காரியங்களை நம்ம அடிக்கிட்டு போகலாம். ஆனா நம்ம உண்டாக்கின ஆண்டவர் பாதத்துல அமர்ந்திருந்து அவரை தேட எனக்கு நேரம் இல்லைன்னு சொன்னா நான் அடிச்சு சொல்லுவேன், அது ஒரு பிசாசர வஞ்சனை பாரு. அவன் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறான். தேவனுடைய பாதத்திலே உட்கார்றதுக்கு எனக்கு நேரம் இல்லைன்னு ஒரு மனுஷன் சொல்லிக் கொண்டிருப்பானாக இருந்தால் அவன் பிசாசினால ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கான் சொல்லி உண்மையின்படி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு அறிமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை தேடுகிறவன், தேவனிடத்தில் உண்மையாக அன்பு கூறுபவன் அவர் பாதத்திலே அமர்ந்திருந்து அவருக்கு கொடுக்க முடிய நேரத்தை செலுத்துவான் பார். நாம் என்ன பார்த்துட்டு இருக்கிறோம்? தேவனுக்குரியதை தேவனுக்கும், அரசாங்கத்துக்குரியதை அரசாங்கத்துக்கு செலுத்து. அரசாங்கத்துக்குரியதை செலுத்திட்டு நான் உங்களுக்கு போதிக்கக்கூடிய அவசியம் என்ன? யூ ஹாவ் டு டூ இட், அதர்வைஸ் யூ கேனாட் லிவ் இன் திஸ் கண்ட்ரி ஆஸ் யூ நோ. தெரக்கறிவான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனா தேவன் என்றும் தேவனுடைய ராஜ்யம் என்றும் வரும் பொழுது தேவனுக்கு கொடுக்கக்கூடிய எத்தனையோ காரியங்களை நாம கொடுக்கா விடுகிறோம். இதை குறித்து நான் இன்னும் அதிகமா போக விரும்பல. பட் உன் மனசாட்சிக்கு தெரியும், எந்த மனசாட்சிக்கு தெரியும், ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை நான் கொடுக்கிறேனா, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நான் கொடுக்கிறேனா? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையில சிந்தித்து பாருங்கள். தேவனுடைய பிள்ளைகளா கேட்டா கவனிக்க வேண்டியதாகும். ஆகவே ஏரோதியர் வந்து ஆண்டவர் இயேசுடத்திலே கேட்ட முதலாவது கேள்வியிட தெரியுமோ, ராயலுக்கு பணி கொடுக்கிறது நியாயமா இல்லையா சொல். சோ இயேசு சொன்ன பதில் அவர்கள் வாயடைத்தது, அவர்கள் ஆச்சரியப்பட்டார். சோ நான் பார்க்கும் நம்பர் 2, ரெண்டாவது அவர்கள் அடுத்த குரூப் வந்து அடுத்த கேள்வி பாருங்க. 10:22 சீக்கிரம் பாருங்க. 22-33 வரைக்கும் சீக்கிரம் படிங்க. இரண்டாவது கேள்வி, ரெண்டாவது குரூப் வந்து ரெண்டாவது கேள்வி இயேசுவத்துல கேட்கிறாங்க. படிங்க. 22
கேட்டு ஆச்சரியப்பட்டு அவரை விட்டு போய்விட்டார்கள். உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிறவர் சதுசேயர் அன்றைய தினம் அவர்களிடத்தில் வந்து, போதகரே, ஒருவன் சந்தானம் இல்லாமல் இறந்து போனால் அவனுடைய சகோதரன் அவன் மனைவியை விவாகம் பண்ணி தன் சகோதரனுக்கு சந்தானம் உண்டாக்க வேண்டும் என்று மோசே சொன்னாரே. எங்களுக்குள்ளே சகோதரர் 7 பேர் இருந்தார்கள். மூத்தவன் விவாகம் பண்ணி மறித்து சந்தானம் இல்லாததினால் தன் மனைவியை தன் சகோதரனுக்கு விட்டு போனான். இப்படியே 2ம் 3ம் சகோதரன் முதல் 7ம் சகோதரன் வரைக்கும் செய்தார்கள். எல்லாருக்கும் பின்பு அந்த ஸ்திரீயும் இறந்து போனாள். ஆகையால் உயிர்த்தெழுதலில் அவ்7 பேரில் எவனுக்கு அவள் மனைவியாயிருப்பாள்? அவர்கள் எல்லாரும் அவளை விவாகம் பண்ணி இருந்தார்களே என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். உயிர்த்தெழுதல் கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை. அவர்கள் பரலோகத்திலே தேவதூதரை போல் இருப்பார்கள். மேலும் மரித்தோர் உயிர்த்தெழுதலை பற்றி நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று தேவனால் உங்களுக்கு உரைக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் வாசிக்கவில்லையா? தேவன் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவன் உள்ளோருக்கு தேவனாயிருக்கிறார் என்றார். ஜனங்கள் இதை கேட்டு அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள்.
இங்கே முதல் கேள்விக்கு ஆண்டவர் சொன்ன பதிலை கேட்டு 22 வசனத்திலே கேட்டவர்கள் அவர்கள் அதை கேட்டு 22 வசனம் சொல்றது அவர்கள் அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு அவரை விட்டு போய்விட்டார்கள். இப்ப 2 கேள்விக்கு 33 வசனம் சொல்றது ஜனங்கள் இதை கேட்டு அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் சொல்லப்படுது. சோ கேட்ட கேள்விகளுக்கு பொறுமையோடும் ஞானத்தோடும் பதிலளித்த நம்ம ஆண்டவர் இயேசுவின் நாமத்திற்கு மகிழ்ந்து உண்டார். சோ முதல் கேள்வி நாம் பார்த்தோம். 2 கேள்வி என்ன தெரியுமா? ஒரு பெண்ணை 7 விவாகம் பண்ணி அவங்க மறிச்சு போன பிற்பாடு உயிர்த்தெழுதல் அந்த பொம்பளை யாருக்கு மனைவியாக இருப்பார்? யாருக்கு மனைவி? நல்ல கேள்விப்பார். சோ ஒரு பெண்ணை 7 விவாகம் பண்ணி அவங்க மறித்த பிற்பாடு உயிர்த்தெழுதலிலே அந்த குறிப்பிட்ட பெண் யாருக்கு மனைவியாக இருப்பார்? இதுதான் 2 குரூப் ஆஃப் பீப்புள் கேட்ட கேள்வி, 2 குழுவினர் கேட்ட கேள்வி. சோ யார் இந்த குழுவினர் என்று பார்க்கும் பொழுது 2 கேள்வியை கேட்டவர்கள் ஆண்டவர் இயேசுவை கேட்டவர்கள் சதுசேயர் என்று சொல்லி சொல்லப்படுது. சோ முதல் கேள்வியை கேட்டவர்கள் ஏரோதியர்கள். 23 வசனத்திலே பார்க்கிறோம் உயிர்த்தெழுதலை இல்லைன்னு சாதிக்கிற சதுசேயர் அன்றைய தினம் உள்ளது. சோ இந்த கேள்வியை கேட்டவர்கள் சதுசேயர். சோ யார் இந்த சதுசேயர் சொல்லி பார்த்தால் 1வது ஏரியருக்குரிய பார்த்தால் 2வது சதுசேயர் யாருன்னு சொல்லி பார்த்தால் இவர்கள் நியாயப்பிரமாணத்தை எழுத்தின்படி ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறார்கள். மட்டுமல்ல மறுமை குறித்த நம்பிக்கை அற்றவர்களாக இருக்கிறார்கள். மட்டுமல்ல உயிர்த்தெழுதலும் தேவ தூதரும் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர். இந்த சதுசேயருடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? உயிர்த்தெழுதல் இல்லை, அது மாத்திரமில்லை தேவ தூதர்களும் இல்லை. இது இவர்களுடைய கோட்பாடு. இவர்களை தான் சதுசேயர் சொல்லப்படுறது. இவர்கள் யூதர் தான், ஆனா யூதர்களுக்குள்ளே இருந்த பிரிவு. சோ இவர்கள் ஆண்டவர் உயிர்த்தெழுதலையும் தேவதூதர்களை நம்பவில்லை. சோ இவர்கள் வந்து ஆண்டவர் இயேசுவிடத்திலே கேட்டதுதான் இந்த கேள்வி. சோ இந்த கேள்விக்கு இயேசு சொன்ன பதில கொஞ்சம் பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். என்ன சொல்றா தெரியுமோ? 28 வசனத்துல பாருங்க, உயிர்த்தெழுதலில் அவ்வேழு பேரில் எவனுக்கு அவள் மனைவியாக இருப்பாள்? அவங்க எல்லாரும் அவனை விவாகம் பண்ணினார்கள் என்று கேட்டார்கள். இயேசு அவருக்கு பிரதியுத்தரமாக, நல்லா கவனிங்க, நீங்கள் தேவ வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையும் அறியாமையினால் தப்பான்னு என்ன கூட கொஞ்சம் கவனிங்க. இதுக்கு இந்த சதுசேயர் தப்பான எண்ணம் கொண்டதுக்கு காரணம் என்ன? வேத வாக்கியங்களை குறித்த சரியான அண்டர்ஸ்டாண்டிங் அவளுக்கு இருக்கிறது. வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையும் குறித்த தப்பான எண்ணமும் தப்பான கருத்தும் தப்பான அபிப்பிராயம் அவளுக்குள்ளே இருந்தபடியால் இயேசு இந்த வார்த்தையை சொன்னார். இப்ப இங்க இதை கொஞ்சம் கவனிங்க, இதை இப்படி நிறுத்தினா அதை கவனிங்க. இதை குறித்து நாம கொஞ்சம் கவனிக்கிறது மிகவும் தேவையானது. என்ன தெரியுமோ? தேவனுடைய வசனத்தை சரியான விதத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தையை சரியான விதத்தில் வியாக்கியானப்படுத்தணும். இந்த காரியத்தில் நாம் மிகவும் கவனமாக தெளிவாக இருக்கணும். வேத வசனங்களை தவறாக விளங்கிவிட்டால் ஓரம் போறது தவிர்க்க முடியாது. வேத வசனத்தை தவறாக விளங்கப்படுத்த வியாக்கியானப்படுத்த முற்பட்டால் தவறான போதனைகளை நாம் விதைக்குவளாக மாறிடும். ஆகவே தேவனுடைய வேதத்தை தேவனுடைய வசனத்தை கருத்தாக கவனமாக கையாள நாம கற்றுக்கொள்ளணும். இதற்காக ஊக்கமாக ஆண்டவருடைய பாதத்தில் இருந்து நாம மன்றாடுவோம். சங்கீதக்காரர் ஜெபிக்கிறது போல, ஆண்டவரே உங்களுடைய வேதத்தில் இருக்கிற ரகசியங்களை காணும்படி என் கண்களை திறந்தன. ஏனென்றால் என்ம சுவாமுள்ள மனுஷன் இவைகளை அறியார். ஆவிக்குரிய ஒன்று சகலத்தையும் நிதானித்து அறிகிறார் சொல்லுவேன். ஆகவே தேவ ஆவியை பெற்ற தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் வேத வாக்கியங்களையும் சம்பவங்களையும் சரித்திரங்களையும் சரியாக நிதானித்து அறிவதற்கு தேவனுடைய பாதத்தில் காத்திருந்து நாம ஜெபித்து கருத்தாய் கவனமாய் செயல்படுறது நல்லது. திரும்பவும் நான் சொல்ற கேளுங்க, வேத வாக்கியங்களை வேத வசனங்களை குறித்த நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய விளக்கங்களும் நம்முடைய வியாக்கியானங்களும் கவனமாக இருக்கணும். ஏனென்றால் நாம தேவனுடைய வசனத்தை கையாளுகிறோம். அதனால்தானோ என்னவோ அன்றியும் நாம் அதிக ஆக்கினை அறிவோம் என்று உங்கள் அநேகர் போதகராகாதிருப்பீர்களாக என்றும் வேதன் நமக்கு எச்சரிக்கிறது. இதை நான் இதோடு முறைக்கிறேன், ஆனால் கொஞ்சம் கவனத்திட்டுதான் நல்லது. எனக்கு அறிமானவர்களே, வேதத்தை குறித்த சரியான வழிபாடு வெளிச்சமும் நமக்கு இருக்க வேண்டியது அவசியம். வி ஷுட் பி வெரி பேலன்ஸ். வேத வசனத்தை கையாளுறதிலே மிகவும் கவனமாக, ஏனென்றால் நாம் தேவனுடைய வார்த்தைகளை கையாளும். அதாவது தேவனோடு நாம இடம்படுகிறோம். தேவட வசனத்தை எடுத்து நாம் ஜனங்களுக்கு கொடுக்கிறோம். தேவட வசனத்தை நாம சிந்தித்து அதன்படி நாம வாழுகிறோம். அவர் தேவனுக்கு அடுத்த காரியங்களை நாம செயல்படுறது மிகவும் கவனமாக இருக்கும். இது கத்திக்கு நடக்கிறது போல இருக்கும். ஆகவே ஆண்டவர் அந்த கிருபை நமக்கு தருவார். அது ஸ்தோத்திரம். சரி, இப்போ நேரம் அடுத்த வசனம் அடுத்தது என்ன சொன்னா தெரியுமோ? 30வது வசனத்துல இதான் முக்கியமில்ல, கவனிங்க. உயிர்த்தெழுதலில் கொள்வனையும் கொடுப்பனவும் இல்லை. அர்த்தம் என்ன? உயிர்த்தெழுதலில் கொள்வனையும் கொடுப்பனவும் இல்லைன்னா என்னங்க? டைரக்டா சொன்னா உயிர்த்தெழுந்த பிற்பாடு திருமண வாழ்வு குடும்ப வாழ்வு என்பது இல்லை. அதுதான் இயேசுங்க சொல்ல வர காரியம். உயிர்த்தெழுதல கொள்வனையும் கொடுப்பவும் இல்லை. கொடுப்பேன் இவங்க என்ன கேட்டா தெரியுமோ? கடைசியில அவர் யாருக்கு மனைவியாக இருப்பார். அப்ப இவங்க கருத்து என்ன? உயிர்த்தெழுந்ததுக்கு பிற்பாடும் அவர் யாருக்கும் மனைவியாக இருக்கணும். இது வேத வாக்கினை குறித்து இவங்க வைத்திருந்த தவறான அபிப்பிராயம். பாருங்க, இதனால ஒரு குரூப்பே தவறான போதனையை வச்சு ஒரு குரூப்பே எழுப்பிட்டு பாருங்க. இதனால் குறித்து சொல்ல போன, இன்றைக்கு பைபிள ஆதாரமாக வச்சு இன்றைக்கு இந்த உலகத்துல எத்தனை குரூப் எழும்பியிருக்கு தெரியுமா? எத்தனை மதங்கள் எழும்பியிருக்கு தெரியுமா? எத்தனை பிரிவுகள் எழும்பியிருக்கு தெரியுமா? ஆனா என்ன சொல்றாங்க? வேதமொழி சொல்றாங்க. ஆகவே எனக்கு அறிமான தேவட பிள்ளைகளே, வேத வசனத்தை எடுத்து பகுத்து வகுத்து போதிக்கிறதுல தேவ கிருபை இல்லாவிட்ட இதுல நாம கை வைக்கவே கூடாது. உயிர்த்தெழுந்த பின்பாடு கணவன் மனைவி என்பது இருக்காது. திருமண வாழ்வு குடும்பம் என்பது உயிர்த்தெழுக்கு பின்பாடு இருக்கவே இருக்காது. ஆனா இவர்களோ அப்படி இருக்குன்னு சொல்லி நினைத்தாங்க. ஆகவேதான் இவங்களை உயிர்த்தெழுதலே நம்பல. எப்படி தவறான அண்டர்ஸ்டாண்டிங், வேத வசனத்தை குறித்த தப்பான அபிப்பிராயம் இவங்களுக்கு உயிர்த்தெழுதலை குறித்த நம்பிக்கையே இல்லாம போயிட்டு பாருங்க. இப்ப 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்துக்குள்ள நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களா இருந்தால், 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்துக்குள்ள டிராவல் பண்ணுவீங்களா இருந்தா, உயிர்த்தெழுதலை குறித்து திட்டமாக தெளிவாக அந்த அதிகாரத்தில் மிக அதிகமாக எழுதப்பட்டிருக்கிறது. உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் உங்கள் விசுவாசமே விருதான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் நாங்கள் என்ன உயிர்த்தெழுந்த இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ணது தவறாக போய்விடலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த பகுதியிலே எழுதுறது நம்ம பார்க்க கூடியதாக இருக்கிறது. எனக்கு அறிமானவர்களே, இதை குறித்து நான் பேச போனால் நான் வேறு சப்ஜெக்ட் போகும். ஆனால் சொல்ல வர காரியம் என்னவென்றால், வேத வாக்கியங்களை கவனமாக நாம அறிந்து கொள்ளவும் விளங்கப்படுத்தவும் வியாக்கியப்படுத்தவும் கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். ஆண்டவர் நாமத்துக்கு பயமுடாது. சோ இப்ப உயிர்த்தெழுதலே கொள்வனே கொடுப்பனும் இல்லை. அதாவது திருமணம், கணவன் மனைவி, குடும்பம் என்கின்ற பந்தம் உயிர்த்தெழுதலுக்கு பின்பாடு இருக்காது. சோ அதுக்கு பிறகு என்ன சொன்னா சொல்ல தெரியுமோ? அவர்கள் பரலோகத்திலே தேவ தூதரை போல இருப்பார்கள். இப்ப கொஞ்சம் கவனிங்க, இங்க நீங்க கொஞ்சம் கவனிக்கணும். என்ன தெரியுமா? உயிர்த்தெழுந்த பிற்பாடு, ஆஃப்டர் த ரெசரக்ஷன், நம்முடைய உயிர்த்தெழுந்ததுக்கு பிற்பாடு நாம் பரலோகத்தில், இயேசு டைரக்டா சொல்றார், பரலோகத்தில் நாம் ஒவ்வொருவரும் தேவ தூதர்களை போல இருப்போம். அப்படி நாம் விலை கொடுத்த இலக்கு என்ன தெரியுமோ? தேவ தூதர்களுக்குள்ள திருமணம் என்றோ, கணவன் மனைவி என்றோ, குடும்பம் என்கின்ற பந்தம் இல்லவே இல்லை. நாம் அறிவோமே. ஆகவே நாம் உயிர்த்தெழுந்த பிற்பாடு, நாம் உயிர்த்தெழுந்து பரலோகத்தில் எப்படி இருக்க போறோம்? தேவ தூதரை போல நாம் இருக்க போறோம். ஆகவே அப்படிப்பட்ட பந்தங்களுக்கு இடமே இல்லை. சோ இந்த வசனத்திலே நாம் உயிர்த்தெழுந்த பிற்பாடு தேவ தூதரை போல இருப்போம் என்று சொல்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்னொரு வசனத்தை அதே மத்திய சுவிசத்தில் ஆண்டவர் சொல்றது நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்குது. 13வது அதிகாரம் 43வது வசனம் படி. மத்திய 13:43.
அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள்.
சோ இப்ப நல்லா கவனிங்க, முதல் நாம வாசித்து 22வது அதிகாரத்தில் ஏன் சொல்றாரு? பரலோகத்தில் நாம் எல்லாரும் தேவ தூதரை போல இருப்போம். ஸ்தோத்திரம். இங்க 13:43 ஏன் சொல்றாரு? பிதாவின் ராஜ்யத்தில் சூரியனை போல பிரகாசிப்பார்கள். ஹலோ, நான் சொல்ற சத்தியத்தை மறந்துடாதீங்க. ரட்சிக்கப்பட்டு கர்த்தரோட வாழ்ந்து உயிர்த்தெழுகிற தேவனுடைய பிள்ளைகள் பரலோகத்தில் தேவ தூதர்களைப் போல இருப்பாங்க. இயேசு சொல்றாரு. அது மாத்திரமில்ல, நீதிமான்கள் பரலோக ராஜ்யத்தில் பிதாவின் ராஜ்யத்திலே வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல. அப்ப நீங்களும் நானும் ஹலோ மறுமையிலே உயிர்த்தெழுந்த பிற்பாடு அல்லது பரலோக ராஜ்யத்திலே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் சூரியனை போல என்ன செய்வோம், பிரகாசிப்போம் எழுதப்பட்டு. கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்பட்டான். இன்னும் ஒரு குறிப்பை நான் சொல்லட்டுமா, 1 யோவான் 3 அதிகாரம் சீக்கிரம் வாங்க. 1 யோவான் 3 அதிகாரம் படிங்க. 1 யோவான் 3 அதிகாரம் 2 வசனம்.
பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம்.
நல்லா கவனிங்க. சோ முதலாவது ஏன் சொல்றாரு, பரலோகத்தில் அவர்கள் தேவ தூதரை போல இருப்பார்கள். ரெண்டாவது ஏன் சொல்றாரு, பரலோகத்திலே நீதிமான்கள் வல்லமையா பிரகாசிக்கிற சூரியனு போல இருப்பார்களா. இங்கே யோவான் எழுதுற என்ன தெரியுமோ, அவர் இருக்கிற அட்டா இதை வாசிக்கும் போது எனக்கு திறந்தா இருக்குது பாருங்க, அவர் இருக்கிற வண்ணமாக நாங்க இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம் என்ன தெரியுமோ, ஏசு இருக்கிற ஐயா அம்மா நான் சொல்ற சத்தியத்தை கேளு, நான் சொல்ற வசனத்தை கேளு, அவர் இருக்கிறவ யார் அந்த அவர், வேறொரு ஆண்டவரா இயேசு கிறிஸ்து. சத்தியம் தெளிவாய் சொல்றது, அவர் இருக்கிற வண்ணமாக நாம் இருப்போம். அதாவது நீங்களும் நானும் பரலோகத்துல இயேசுவை போல இருப்போமா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பாவிகளாக இருந்தோம், தேவனுக்கு தூரமாக துரோகிகளாக இருந்தோம், இந்த உலகத்திலே நாம் எப்படியோ வாழ்ந்த ஆனா ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டு நம்முடைய அக்கிரமங்களை கிருபியாக மன்னித்து இதை தன்னுடைய பிள்ளையாக நம்மை மாட்டி வைத்து, அது மாத்திரம் இல்ல, நம்ம மூடிய பிற்பாடு நம்ம உயிர்த்தெழுந்த பிற்பாடு பரலோக ராஜ்யத்திலே நாம் ஆண்டவர் இயேசுவை போல இருப்போமா. என்னே ஒரு அற்புதம், யோசித்துப்பார் ஐயா. உனக்கு நீயும் நானும் பரலோகத்தில் அவருடைய குமாரர் சாயல் அவர் போல இயேசுவை போல இருப்போமா. ஆகவே எனக்கு அருமான தேவனுடைய பிள்ளைகளே, உயிர்த்தெழுதலை குறித்த சரியான நம்பிக்கை உனக்குள்ளே எனக்குள்ளே இருக்கணும். மரணத்துக்கு பிற்பாடு வாழ்வு, நித்திய வாழ்வு உண்மை என்கின்ற உண்மையை நீ நான் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நித்தியம் என்பது நிச்சயமாகும். ஒன்று தேவன ராஜ்யத்தில் செலவழிக்கொண்ட நித்தியத்தை, அல்லது போனா நரகத்துல, ரெண்டத்தான் உலகத்துக்கு ஒவ்வொரு மனுஷனும் போய்த்தான் ஆகணும். விரும்பினமோ விரும்ப இல்லையோ, ஏற்றுக்கொண்டமோ ஏற்றுக்கொள்ள இல்லையோ, ஒன்று பரலோகம் அல்லது நரக, ரெண்டத்தான் இடத்துக்கு ஒவ்வொரு மனுஷனும் போய்த்தான் ஆகணும். எனக்கு அருமான தேவனுடைய பிள்ளைகளே, நரகத்தின் கோர பிடியிலிருந்து நம்மை காப்பாற்ற நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அருமானவர்களே, நம்மேலே வர இருந்த அத்தனை பாடுகளையும், நாம் செலுத்தப்படியிருந்த அத்தனை பாடுகளையும் ஆண்டவர் இயேசு தான் சிலுவிலே சுமந்து தேர்ந்து நம்மை விடுதலாக்கி இருக்கிறார், நம்மை ரட்சித்திருக்கிறார். நாம் உயிர்த்தெழுந்த பிற்பாடு பரலோகத்திலே இயேசுவை போல அவருக்கு ஒப்பாக இருப்போம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமில்ல, ஒரு அவர் வர, நாம் உயிரோடு இருக்கும் பொழுது அவருடைய வருகை இருக்குமாறுந்தால், ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபம் ஆகும் என்று சொல்லப்படும். கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்படும். அது மாத்திரமில்ல, அடுத்து அந்த வசனத்தை பாருங்க, அந்த 22 அதிகாரத்திலே, அதுக்கு அடுத்த வசனம் 31 வசனத்திலே இயேசு என்ன தெரியுமா, மேலும் மரித்தோர் உயிர்த்தெழுதலை பற்றி நான் ஆபிரகாம் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாக இருக்கிறேன் என்பதை என்று உரைக்கப்பட்டதை நீங்க வாசிக்கவில்லையா? இப்ப இங்க கொஞ்சம் கவனிங்க, எனக்கு தெரியும் நீங்க எல்லாரும் வாசிருப்பீங்க. அப்ப இயேசு இங்க என்ன சொல்றா தெரியுமோ, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் என்று சொல்லி இப்படி சொல்றாரு. தேவன் மறித்தோருக்கு தேவனாக இல்லாமல் ஜீவனுள்ளோருக்கு தேவனாக இருக்கு. அர்த்தம் என்ன, ஏசு கிறிஸ்து செத்து போனவர்களுக்கு ஆண்டவர் இல்ல, ஹலோ, ஏசு கிறிஸ்து மறித்து போனவருக்கு ஆண்டவர் இல்ல, அவர் உயிரோடு இருக்கிறவருக்கு தேவன். ஆகவேதான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும். அர்த்தம் என்ன, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்கள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள், அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் தேவன் ஜீவனுள்ளோருக்கு தேவன், அதாவது உயிரோடு இருக்கிறவர்களுக்கு தேவன். ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்கின்றவர்களுடைய தேவன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லும் பொழுது, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு எல்லோரும் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஏன் சொன்னாரு, தேவன் ஜீவனுள்ளோருக்கு தேவனாக இருக்கிறார், மறித்தோருக்கு அல்ல. கர்த்தருடைய நாமத்தை ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவன் சொல்லி ஆண்டவர் எங்க சொன்னா தெரியுமோ, யாத்திரா 3 அதிகாரத்துக்குள்ள நீங்க போவீங்க, சொன்னால் முச்செடியிலே ஆண்டவர் காட்சி கொடுக்கும் பொழுது மோசியை பார்த்து என்ன சொன்ன தெரியுமோ, நான் தன்னை தன்னை முச்சடியில முதலாவது தேவன் முச்சடியில மோசைக்கு அறிமுகப்படுத்தும் பொழுது எப்படி தன்னை அறிமுகப்படுத்த தெரியுமோ, நான் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்கின்ற உன்னுடைய முற்பிதாக்களின் தேவனாக இருக்கிறேன் என்று தேவன் முதற் தடவையாக மோசைக்கு தன்னை அறிமுகப்படுத்துற பிற்பாடு அந்த அந்த வசனத்தில் அந்த அதிகாரத்தில் நீங்க நான் நினைக்கிறேன் 15 வசனத்தில் பாத்தீங்கன்னா எக்ஸோடஸ்ல யாத்திரா 3:15 பாப்பீங்கன்னு சொன்னா சொல்றாரு, ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், இதுவே என் நாமம், என்றென்றைக்கும் இதுவே என் பேர் புரஸ்தாபம் என்றாரு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. இதுவே என் நாமம், நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், இதுவே என் நாமம், என்றென்றைக்கும் இதுவே என் பேர் பிரஸ்தாபம் என்று ஆண்டவர் அந்த இடத்துல விளம்பரம் பண்ணி பார்க்கணும். ஆகவே நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லி அவரை புகழ்ந்து பாடுங்க. நான் ஒரு இன்னொரு வார்த்தையை நான் கூட்டிக் கொள்வேன். இப்படி ஆண்டவர் ஆராதிக்கிறேன் தெரியுமோ, ஆபிரகாமுக்கு ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், ஆனா எனக்கும் உனக்குமோ அவர் தேவன் மாத்திரம் இல்லை, அவன் நமக்கு தகப்பனாகவும் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா பழைய ஏற்பாட்டு பக்தர்கள் அப்படி ஆண்டவரை தகப்பனே பிதாவே என்று அழைக்க முடியல. ஏனால் அவங்க தேவனுடைய மனுஷர்களாக இருந்தார்கள், தீர்க்கதரிசிகளாக இருந்தார்கள், ராஜாக்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டு தேவனுடைய பிள்ளைகளாகி நாமும் அவருக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆகவே நான் ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, என் தகப்பனே என்று சொல்லி நான் அவர் உரிமையோடு அழைத்து ஆராதிக்கிற பழக்கம் வழக்கம் எனக்கு உண்டு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு தேவன் மாத்திரமில்லை, அவர் நமக்கு பிரியமான பிதாவாக தகப்பனாக இருக்கிற கர்த்தருடைய நாமத்தை. ஆகவே ஆண்டவர் இயேசு 2 குறிப்புக்கு பதில் சொல்லும் பொழுது, உயிர்த்தெழுதலே கொள்வனே கொடுப்பவும் இல்லை, அவர்கள் உயிர்த்தெழுதலே தேவ தூதர்களைப் போல இருப்பார் சொல்லி சொன்னார். இப்ப 3 காரியத்தை நம்ம பார்த்து நம்ம படிக்க போறோம், வாசிப்போம். 34 படிங்க. 34
அவர் சதுசேயரை வாயடைத்தார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டு அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அவர்களின் நியாய சாஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படி, போதகரே, நியாய பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக, இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல புறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். பரிசேயர் கூடியிருக்க,
இப்ப 3 கேள்வி கவனிங்க, 3 கேள்வி கேட்டது யாத்திரிப்பா, முதலாவது கேள்வியை கேட்டது ஏரோதியர் ஒரு குரூப், 2 கேள்வியை கேட்டது சதுசேயர் இன்னொரு குரூப், இப்ப 3 கேள்வியை கேட்டது பரிசேயர். சோ இவர்கள் தான் அந்த நாட்களில் ரொம்ப பாப்புலராக இருந்திருக்கிறாங்க யூதர்கள். இந்த யூதர்களுடைய சங்கமாகிய சனகரிம் சங்கத்தை சங்கத்திலும் கூட இந்த பரிசேயர் தான் அதிகமாக இருந்திருக்கிறாங்க. அப்போஸ்தலனாகிய பவுலும் ஒரு பரிசேயன் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. இந்த பரிசேயரை குறித்து பார்க்கும் பொழுது பல காரியங்களை நான் பார்த்து படித்தேன். அரசியல் ஒரு சில குறிப்புகளை சுருக்கமாக விவேகமாக சொல்றது கொஞ்சம் கவனிங்க. யார் இந்த பரிசேயர் என்று சொன்னால், மாய்மாலமான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். இயேசு இவைகளை பலமாக கண்டித்தார். தமது ஊழியத்தின் முடிவிலே அவருடைய முகத்திரைகளை கழித்தார். பாரம்பரியங்களை பலமாக கை கொண்டார்கள். அதற்கு முக்கியமும் முதலிடமும் கொடுத்தார்கள். ஆகவே இயேசு உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கட்டளை ஏன் அபமாக்கிறீர்கள் என்று சொல்லி சாடினார். எப்பொழுதும் எதிலும் குற்றம் கண்டுபிடிக்கவர்களாக இருந்தார்கள். வயலிலே போட அப்போஸ்தலர்கள் பயிரை கொய்து தின்ற போதும் அவர்களை குற்றச்சாட்டு. ஆகவேதான் இயேசு பலியல்ல இரக்கத்தையே விரும்ப என்பதன் கருத்து என்று அறிந்து கொள்வீர்களானால் குற்றம் இல்லாதவர்களை குற்றம் சாட்ட மாட்டே சொல்லி இயேசு அந்த இடத்தை சொல்றதை நாம் பார்க்கக்கூடியதார்கள். அது மாத்திரமில்லை, தங்களை குறித்து மேன்மையான எண்ணம், தங்களை குறித்த ஆன்மீக பெருமை உள்ளவர்களாக இருந்தார்கள். அதுதான் ஆலயத்தில் 2 ஜெபம்னு, ஒருதன் பரிசேயன் மற்றவன் ஆயக்காரன். பரிசேயத்த ஜெபத்தை நாம் அறிவோமே. தங்களை குறித்து மேன்மையான எண்ணம், ஆவிக்குரிய பெருமை கொண்டவர்களாக இருந்தார்கள். அது மாத்திரமில்லை, ஆவிக்குரிய கூடுதலாக இருந்தார்கள். ஆவிதான் இயேசு கிறிஸ்து அவர்களை மதிகேடரே கூடுதல் என்று சொல்லி அழைத்தார். தாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதில்லை, பிரவேசிக்கிறவர்களை விடுகிறதில்லை என்று சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்லியிருந்தார். அது மாத்திரமல்ல, இயேசுவை சிலுவையிலே அறைந்து கொள்ள வேண்டும் என்று ஜனங்களை பிலாத்துக்கு முன்பாக ஏவி விட்டவர்கள் இவர்களாக காணப்படுறார்கள். அது மாத்திரமல்ல, இயேசுவை சோதித்தவர்களாகவும் பல கேள்விகளினாலே ஆண்டவரை கேள்வி கேட்டு அவர் வாயிலிருந்து ஒரு குறை கூட்டங்களை கண்டுபிடிக்க முயற்சித்தவர்களாக இருந்தார்கள். இப்படிப்பட்டவர்கள் இந்த பரிசேயருடைய லட்சணமாக காணப்படுது. சோ இந்த இவர்கள் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? பரிசேயர் ஒருதன் வந்து கேட்ட கேள்வி, நாம் அறிந்திருக்கும்படி நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது? விச் இஸ் த கிரேட்டஸ்ட் கமாண்ட்மெண்ட் இன் த ஓல்ட் டெஸ்ட் இன் த லோ? இவனை கவனிங்க, இதை குறித்து நான் முதியெல்லாம் பேசியிருக்கேன் நம்புறேன். எனக்கு அறிவானவர்களே, கற்பனைகள் எல்லாம் பிரதான கற்பனை எது, அல்லது நியாயப்பிரமாணத்தில் மிக முக்கியமான கற்பனை எது? அதற்கு இயேசுவர் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மனதோடு அன்பு கூறுவாய். இப்ப இதற்கு ஒப்பாக இருக்கிற ரெண்டாம் கற்பனை, உன்னிடத்தில் அன்பு கூறது போல பிறத்தில் அன்பு கூறுவாய். இதை குறித்து பேசினால் இதுவே ஒரு செய்தியாகும், ஆனா ஒரு அளவுக்கு நாம அறிவோம். அப்ப தேவனிடத்தில் அன்பு கூறும், முழு இருதத்தோடு தேவனிடத்தில் அன்பு கூறுறா எப்படி? இவர் 14 அதிகாரத்திலே 21 வசனத்தை 23 வசனத்திலே இயேசு சொல்லும் பொழுது அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுவதே தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு. படிங்க 14 அதிகாரம், இவர் 14 அதிகாரம் 23 வசனத்திற்கு படி. இவர்
14
ஒருவன் இருந்தால் அன்பாக இருந்தால்
அவனின் வசனத்தை
அவனின் வசனத்தை கை
கொள்வான்.
ஒருவனிடத்தில் அன்பா இருந்தால் அவன் என் வசனங்களை கை கொள்வான். சோ அடிப்படை சத்தியம் இதுதான், ஆண்டவனிடத்திலே அன்பு கூறுன்னு சொல்றவன் தேவனுடைய வசனத்தை கை கொள்வான். இப்ப நாம் வசனத்தை கை கொள்றவன் சொல்லி நினைத்தன மற்றவர்களை நாம அற்பமாக எண்ணிடக்கூடாது. அப்படி நாம எண்ணினால் அதுவே நாம வசனத்தை நாம விட்டு விடுறதாகும். ஆகவே நாம ஒருவேளை தேவன வசனத்தை போய் நடக்கணும்னா அதுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மற்றவர்களும் அப்படி நடக்க வேண்டும் என்கொண்டு ஒரு நல்ல எண்ணத்தோடு நாம இருக்கணும். அதற்காக மற்றவர்களுக்காக நாம ஜெபிக்கணும். அதை விட்டுட்டு மற்றவர்களை நாம குறை சொல்லுவதோ அல்லது அவர்களை என்ன என்ன ஒரு தாழ்வாக பார்க்கிறதோ அல்லது அவர்களை குறித்து நாம கண்ட மாதிரி கதைக்கிறது குறித்து கவனமாக இருக்கணும். அப்படி நாம செய்வமாக இருந்தால் அதுவே நாம தேவனுடைய வசனத்தை மீறுவதாகும். ஆகவே இந்த அளவுக்கு நீங்களும் நானும் சத்தியத்தை கை கொண்டு நடக்க வேண்டாம், அது தேவனாலே நமக்கு உண்டானது. அதற்காக ஆண்டவருக்கு நாம சோதனை பண்ணணும். அப்படி எல்லா சபைகளிலும் இந்த ரெண்டு கட்டகரையும் இருப்பார். டேக் எனி சேஞ்ச் இன் திஸ் வேர்ல்ட், உலகத்தில் இருக்க எல்லா திருச்சபைகளிலும் கற்பனைகளை கருத்தா கைக்கொள்ளவும் இருக்கார்கள், கைக்கொள்ளாதவும் இருக்கார்கள். என்ன சொல்லட்டுமோ ஒரு படி பேர போய், பயிரும் களையும் ஒன்றாகத்தான் வளரும். அது களையை பிடுங்க வேண்டிய அதிகாரம் நமக்கு இல்லை. ஆகவே எனக்கு அருமான தேவையான பிள்ளைகளே, எது பயிர் எது களை என்பதை 100% அவர் ஒருவருக்கு தான் தெரியும். அவன் எவரையும் நாம ஜட்ஜ் பண்ணக்கூடாது. முந்தின ஒரு தடவை சொல்லியிருக்கேன், எவரையும் நாம ஜட்ஜ் பண்ணக்கூடாது. இவர் பரலவும் போக மாட்டாரு, அவர் பரலவும் போக மாட்டார். நாம இதயத்தில் முடிவு செஞ்சு மற்றவர்களை அற்பமாக நினைக்கிறதெல்லாம் கத்தரிக்கிறதுமான பாவம். ஆகவே ஒருவேளை வெளிப்படையா கொண்டு பாவத்தில் இருப்பான்னு நமக்கு தெரிந்தால் அவங்களுக்காக பரிதாபப்பட்டு நாம ஜெபம்ல, அதுதான் சரியான ஆகும், அதான் சரியான ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்ட். எவரையும் நாம கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது, எவரையும் நாம அலட்சியப்படுத்தக்கூடாது, அற்பமாக எண்ணக்கூடாது. அது தேவனுக்கு சரியானதல்ல. ஆகவே கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மனதோடு அன்பு கூறுவது என்பது, ஒருவன் இடத்தில் அன்பா இருந்தால் அவரின் கற்பனைகளை கை கொள்வான். அப்படியான எந்த அளவுக்கு தேவோட வசனத்தை நாம கை கொள்றோமோ அந்த அளவுக்கு தான் நான் தேவனிடத்தில் அன்பு கூறுறேன். நான் ரட்சிக்கப்பட்டு 10 வருஷமா இருக்கலாம், 20 வருஷமா, 30 வருஷம், அதெல்லாம் ஆண்டவன் காரியம். நான் ரட்சிக்கப்பட்ட நாள் இருந்து எந்த அளவுக்கு தேவோட வார்த்தைகளை நான் கை கொண்டு நடக்க என்பதே முக்கியம். சோ தேவனிடத்தில் அன்பு கூறணும். அதே போல நம் சக சகோதரத்தில் அன்பு கூறணும். வி ஹேவ் டு பி பேலன்ஸ். நாம இந்த காரியத்தில் சரியாக நிதானமாக செயல்படணும். நானும் தேவனால் இருப்பமாக இருந்தால் அது தேவனுடைய வேதத்துக்கு ஒத்ததல்ல. தேவனிடத்தில் அன்பு கூறுவன் மற்ற சக சகோதரத்தில் அன்பு கூறும். காணாத கண்காணுகிற சகோதரத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் அன்பு கூறுவது எப்படி? ஆகவே ஒருவர் குருதமான கசப்பு பொறுப்பு கோபம் பகை வைராக்கியத்தை மனதில் வச்சிடாதீங்க. அவைகளை பிசாசுற சரக்கு, அவைகளை அகற்றி விடுங்க. சுத்த இதத்தோடு கத்திர தொழுது கொள்ளுங்க. தேவனுடைய வசனத்தை முழுவதுமாக கை கொள்ளுங்க. ஏதாவது தேவனுடைய வசனத்தை கை கொள்ள முடியாமல் இருக்குதா? அதற்காக ஆண்டவரை ஊக்கமாக மன்றாடுங்க. ஆண்டவரே, இந்த குறிப்பிட்ட வசனத்தை என்னால் கை கொள்ள முடியாமல் இருக்குது, தயவு செய்து எனக்கு உதவி செய்யுங்க. வசனம் இது சத்தியம், ஆனால் ஆண்டவர் அதன்படி நடக்க எனக்கு பலன் தாருங்க, எனக்கு உதவி செய்யுங்க சொல்லி ஆண்டவர் ஊக்கமாக நாம ஜெபம் பண்ணுமாக இருந்தார். அப்பத்தை கேட்டா கள்ள தர மாட்டேன்னு சொன்ன ஆண்டவர் அந்த வசனத்தை கை கொண்டு நடக்க நமக்கு பலன் தருவார். தேவனுடைய வசனத்தை நாம் கை கொண்டு நடக்கிறது தேவனுடைய பலத்துல தான் என்பதை நாம் மறந்துடக்கூடாது. நம்ம சுயபலத்தில் நம்முடைய மாமிச பலத்தில் தேவனுடைய வசனத்தில நாம் கை கொள்ள முடியாது. ஆகவே நீங்களும் நானும் இந்த அளவுக்கு தேவனுடைய வசனத்தை கை கொள்ளும் சொன்னா அது தேவனாலே உண்டான கிருபை என்பதை நாம் மறந்துடாமல் கர்த்தருக்கு ஒப்புக் கொடுத்து மற்றவர்களும் ஆண்டவருடைய வசனத்தின்படி நடக்கும் வாழப்படும் அவர்களுக்காக பாரத்தோடு நாம் ஊக்கமாக ஜெபணும். அது தேவனுக்கு முன்பாக மகிமை பெரியமா இருக்கும். கர்த்தருடைய நாமத்தை போவோம் ஜெபணுமா. எல்லோரும் எழுதலாம். நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம்.